புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட மனநல மையம் தலைமை மனநல மருத்துவர் திரு டாக்டர் ரே கார்த்திக் தெய்வநாயகம் அவர்களும், புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதி திரு இ ராஜேந்திர கண்ணன் அவர்களும் மனநலமும் சட்ட தகவல்களும் குறித்து வழங்கிய கலந்துரையாடலை கேட்கலாம். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மனநலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மனநலம் சம்பந்தமான தகவல்களும் அதே நேரத்தில் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அதற்கான சிகிச்சை முறைகளும் தீர்வு காணக்கூடிய ஒரு வழிமுறைகளையும் என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றியும், இதோடு இல்லாமல் நம்மளுடைய இந்த மனநலம் சம்பந்தப்பட்டவர்களுக்கான வகையில் என்ன விதமான சட்டங்கள்லாம் இருக்குது, பாதுகாப்புக்கான வகையிலையும் சட்டங்கள் இருக்குது, இது போன்ற தகவல்களையும் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளரும் மூத்த சிவில் நீதிபதி ஐயா ராஜேந்திர கண்ணன் அவங்களும், மாவட்ட மனநல மையத்தோட தலைமை மனநல மருத்துவர் கார்த்திக் ஐயாவும் ரெண்டு பேருமே நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காகவும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் விதமாகவும் மனநலம் மற்றும் இல்லாமல் அதற்கான சட்டங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பல தகவல்களையும் நம்மளோட வந்து கலந்துரையாட இருக்காங்க. நம்ம கேட்கலாமா?
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் இ ராஜேந்திர கண்ணன், செயலாளர், சார்பு நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் புதுக்கோட்டை. மாண்புமிகு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின் படியும், மாண்புமிகு புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய திரு கே பூரண ஜெயானந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும், மாவட்ட மனநல மையத்துடன் இணைந்து புதுக்கோட்டை மாவட்ட தலைமை மனநல மருத்துவர் டாக்டர் திரு ரே கார்த்திக் தெய்வநாயகம் அவர்களுடன் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் புதுகை பண்பலை நேயர்களுக்காக மனநல மருத்துவம் குறித்த மற்றும் அது தொடர்பான சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இப்போது உங்களுக்கு வழங்குகிறது. அக்டோபர் 10, மனநலம் என்பது மனித குலத்தின் அடிப்படை உரிமை. கண், காது, மூக்கு, கை, கால், இதயம், சிறுநீரகம் என்பதை போன்று உடல் உறுப்புகளை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆனால் மனது எங்கே இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா என்றால், அதை பற்றிய நிபுணர்கள்தான் அதை தெளிவாக சொல்ல முடியும். இந்த அடிப்படையில் இன்றைய தினம் மனநலத்தை பற்றியும், மனநலத்தின் செயல்பாடுகள் பற்றியும், அதன் சீர்கேடுகள் பற்றியும், சமுதாயத்தில் அதன் பின்விளைவுகள் எவ்வாறு துவங்குகிறது என்பதை பற்றியும், அதற்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் நம்மிடையே நேயர்கள் அனைவருக்கும் விரிவாக விளக்கும் விதமாக புதுக்கோட்டை மாவட்ட மனநல திட்டத்தின் தலைமை மனநல மருத்துவர் மாவட்ட மனநல மையத்தைச் சேர்ந்த டாக்டர் திரு ரே கார்த்திக் தெய்வநாயகம் அவர்கள் நம்முடன் இன்று இணைந்திருக்கிறார். மனநலத்தை பற்றி நமது மருத்துவரிடம் தற்போது உரையாடி உங்களுக்கு தேவையான பயனுள்ள பலன்களை பெற்றுத்தரலாம் என்று நான் முயல்கிறேன். மனநலம் என்றால் என்ன, அதை எப்படி பராமரிப்பது என்பது பற்றி நமது மருத்துவ நிபுணரிடம் தற்போது கேட்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஆர் கார்த்திக் தெய்வநாயகம் பேசுகிறேன். நம்மளுடைய மதிப்பிற்குரிய நீதியரசர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனநலம் என்றால் என்ன? மனநலம் என்பது ஒரு மனிதன் தனது முழு திறன்களையும் உணர்ந்து சரியான முறையில், ஆக்கப்பூர்வமான முறையில் அதனை வெளிப்படுத்துவதோடு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களையும் அழுத்தங்களையும் நேர்மறையாக எதிர்கொண்டு ஒரு ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை தான் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் வாழும் ஒரு மனிதரை மன ஆரோக்கியம் உடையவராக, மனநலம் உடையவராக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய மனநலத்தை தீர்மானிப்பது எது என்று பார்த்தால், அதை வந்து உயிரியல், உளவியல், சமூகவியல் அணுகல் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பயோ சைக்கோ சோஷியல் அப்ரோச் என்று சொல்வோம். அதாவது ஒருத்தருடைய உடல் ரீதியான மற்றும் அவருடைய உளவியல் ரீதியான காரணிகள் மட்டுமல்லாது அவர் வாழக்கூடிய சமூக சூழல், பொருளாதார சூழல் இவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒருவருடைய மனநலத்தை தீர்மானிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய மனநலத்தை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனநல பிரச்சனைகளில் ஏற்பட்டால் அதிலிருந்து மீண்டுவதற்கான தீர்வுகளையும் இந்த வகையிலே நாம் அணுக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்பது எங்கே இருக்கிறது அப்படி என்று பார்த்தோமேயானால், நம் மனம் மூளையின் செயல்பாட்டில் இருக்கிறது. ஒரு கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் இருக்க மாதிரி, சாஃப்ட்வேர் இருக்க மாதிரி, நம்முடைய மனம் என்பது மூளையின் செயல்பாட்டில் இருக்கிறது. நம்முடைய மனதின் இருப்பிடம் என்பது மூளை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூளையில் பிரச்சனை ஏற்பட்டாலும் ஒருவருக்கு மனநல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே சமயம் மூளையில் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, அதனுடைய அடிப்படையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்போ, கட்டியோ வேறு இரத்த கசிவோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லாவிட்டாலும் ஒருவதற்கு மனநல பிரச்சனைகள் வரலாம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கான அறிவியல் ரீதியான தீர்வுகளை நோக்கி நாம் நகர்ந்தோமேயானால் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
நேயர்களே, நமது மருத்துவ நிபுணர் சற்று முன்பு குறிப்பிட்டதைப் போல, ஒரு நபரின் மனநலம் என்பது முழுக்க முழுக்க அவரை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தை, அதாவது குடும்பம், நட்பு, உறவு உள்ளிட்ட சமுதாய சூழ்நிலைதான் அந்த நபரின் மனநலத்தை ஒழுங்குபடுத்துகிறது என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். நன்றி டாக்டர். ஒரு நபருக்கு மனநிலை பாதிப்பு உள்ளது அல்லது துவங்குகிறது என்று குடும்ப உறுப்பினர்களோ அல்லது அருகில் இருப்பவர்களோ, உடன் தொடர்ந்து வசிப்பவர்களோ எவ்வாறு கண்டுபிடிக்கலாம், சற்று விளக்கி கூறுங்கள்.
ஒருவருக்கு மனநல பிரச்சனை இருக்கிறது, மன உளைச்சல் இருக்கிறது, அல்லது மன நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு பொதுவாக ஒருவருக்கு மூன்று பொறுப்புகள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு நபர் தன்னை பார்த்து கொள்ள வேண்டும், தன் குடும்பத்தினரை பார்த்து கொள்ள வேண்டும், அடுத்ததாக சமூகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். தன்னை பார்த்து கொள்வது என்றால் தன் உடல்நலத்தை பார்த்து கொள்வது, சாப்பிடுவது, தூங்குவது, தன் மீது அக்கறை எடுத்துக்கொள்வது, தனக்கான நேரத்தை ஒதுக்குவது, இது போன்ற கடமைகள் உள்ளன. அதேபோல் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும். சமூகத்திற்கு என்றால், பெரும்பாலானவர்கள் சமூகத்திற்கு நாம் எப்படி கடமையாற்றுகிறோம் என்றால், நன்றாக படித்து ஒரு வேலைக்கு சென்று சரியான முறையில் நம்முடைய கடமையை செய்யும் பொழுது சமூகத்துக்கான பயனாகிவிடுகிறது. அப்போது அடிப்படையாக ஒருவர் தன்னை பார்த்து கொள்ள இயலாவிட்டாலோ, அல்லது தன் குடும்ப சார்ந்த கடமைகளை பார்த்து கொள்ள இயலாத நிலை ஏற்பட்டாலோ, அல்லது பணி சார்ந்து சரியாக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டாலோ, அதாவது மனப்பதட்டம், மன அழுத்தத்தின் காரணமாக இந்த மூன்று பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவருக்கு மனநல பிரச்சனை இருக்கிறது, அதனால் அவதிப்படுகிறார் என்று புரிந்து கொள்ளலாம். பெரும்பாலானவர்களுக்கு தூக்கமின்மை, பதட்டம், படபடப்பு, கோவப்படுதல், எரிச்சல் படுதல், முன்பு மற்றவர்களோடு பழகியது போல இப்போ பழக முடியாதது, சில நேரங்களில் அளவு கடந்த கவலை, வாழ்க்கையை பற்றின ஒரு நம்பிக்கையின்மை, எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையின்மை, சில நேரங்களில் வாழ்க்கையை பற்றிய எதிர்மறையான எண்ணம், இந்த மாதிரியான அறிகுறிகள் தோன்றலாம். ஒரு சிலருக்கு தீவிர மனநோயின் காரணமாக யாரோ பேசுவது போல காதில் குரல்கள் கேட்கலாம், அசிரீரி ஒலிக்கிறது என்று கூட சொல்வார்கள். கடவுள் பேசுவது போலவோ, தனக்கு தெரிந்த நடிகர்கள் யாராவது பேசுவது போலவோ, பயமுறுத்துவது போலவோ, உத்தரவு போடுவது போலவோ, ஒரு அவரை பற்றி மற்றவர்கள் பேசிக்கொள்வது போலவோ, பக்கத்தில் ஆட்கள் இல்லாவிட்டாலும் யாரும் இல்லாவிட்டாலும் குரல்கள் கேட்பது போன்ற அனுபவங்கள் ஏற்படலாம். அளவு கடந்த சந்தேகம் ஏற்படலாம். தனக்கு ஏதும் தீங்கு விளைந்து விடுமோ, மற்றவர்களால் தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் ஏற்படலாம். சிந்தனையில் குழப்பம் ஏற்பட்டுவிடும். மற்றவர்களோடு இந்த பயத்தினாலும் அச்சத்தினாலும் குழப்பத்தினாலும் மற்றவர்களோடு பழகுவதை குறைத்துக் கொள்வார்கள். தனிமையில் இருப்பார்கள். சில நேரங்களில் வீட்டிலிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் சென்று விடுவார்கள். இத்தகைய தீவிர அறிகுறிகளும் சிலருக்கு இருக்கலாம். இதனை மனச்சிதைவு நோய் என்று சொல்கிறோம். இவ்வாறு அதே போல மேனியா என்று சொல்லக்கூடிய மன எழுச்சி, அதிலே பார்த்தால் அளவு கடந்த சந்தோஷம், அளவு கடந்த செயல்பாடுகள், தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள்களை கூட தானமாக வழங்கக்கூடியது, புது புது நட்புகளை பிடிப்பது, அதே போல செலவு செய்து நிறைய ஆர்டர் பண்ணி ஜாமான் வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கு போவார்கள். இதனுடைய எதிர்ப்பதமாக அளவு கடந்த சோகமும் கவலையும் தற்கொலை எண்ணங்கள் கூட சில பேருக்கு ஏற்படலாம். இதனை பைபோலார் அஃபெக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்றால், ஓசிடி, அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்று சொல்லக்கூடிய அந்த தொந்தரவு. அதில் அப்சஷன் அப்படின்னா சிந்தனையில் திரும்ப திரும்ப சில எண்ணங்கள் ஒருவருக்கு தோண்டிக்கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் அவர் விரும்ப மாட்டார், அவருக்கு சங்கடத்தை தடக்கூடிய எண்ணமாக இருக்கும். அதே சமயம் அந்த எண்ணத்தை தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும் பொழுது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, அந்த பதட்டத்திலிருந்து வெளியேறுவதற்காக பஜனை செய்வது, மந்திரம் ஓதுவது, அல்லது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வது என்ற செயல்பாடுகளும் அவர்கள் செய்ய வேண்டி வரும். இதனை கம்பல்ஷன்ஸ் என்று சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் சில அறிகுறிகள் இருக்கின்றன. அது குறிப்பிட்ட கால அளவுக்கு அவருடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு செல்லும் பொழுது அவருக்கு மனநல பிரச்சனை இருக்கிறது, மனநோய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு நாம் வைத்தியம் செய்ய வேண்டியிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மனநல பிரச்சனைகள் என்று சொல்கிறோம், அதாவது டிஸ்ட்ரெஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இது வந்து மனநோய் அளவுக்கு தீவிரமாக இருக்காது, ஆனால் இதே போன்ற சில அறிகுறிகள் இருக்கலாம். பதட்டம், கவலை போன்ற அறிகுறிகள் இருக்கலாம், அது குறுகிய காலத்திற்கு இருக்கும். இத்தகைய நிலையிலேயே அவர்கள் உளவியல் ஆலோசனை, மனநல மருத்துவ ஆலோசனை பெற்றார்கள் என்றால் ஆரம்ப கட்டத்திலே கண்டறிந்து தீவிர நிலைக்கு போவதை நாம் தடுக்க முடியும், அதிலிருந்து மீண்டு வர முடியும்.
இதில் பாதிக்கப்பட்ட நபர்களே தனக்கு மனநிலை பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லும் வாய்ப்புகள் உள்ளதா?
நிச்சயமாக, நல்ல கேள்விங்க சார். நிச்சயமாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்லக்கூடிய பதட்ட கோளாறு, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்ற எண்ண சுழற்சி நோய், மனக்கவலை நோய் போன்ற இந்த மாதிரியான தொந்தரவுகள், அதே போல குடி மற்றும் போதை பிரச்சனைகளால் வரக்கூடிய நோய்கள், இவை எல்லாத்திலும் சம்பந்தப்பட்ட நபருக்கு பிரச்சனை இருக்கிறது, தான் அவதிப்படுகிறோம் என்பது தெள்ள தெளிவாக தெரியும். அவர்கள் பெரும்பாலும் நேரங்களில் மற்றவர்களிடம் உதவி கேட்பார்கள். அப்போது அந்த குடும்பத்தில் இருப்பவரோ நண்பர்களோ அதை உதாசீனப்படுத்தாமல் மருத்துவரிடம் அழைத்து சென்றால் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே சமயம் இந்த மேனியா என்று சொல்லக்கூடிய, அல்லது மன சிதைவு நோய் என்று சொல்லக்கூடிய சிசோஃப்ரினியா, இந்த நோய்களில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் உண்மைதான் என்று, அவர்களுடைய அனுபவங்கள் அனைத்தும் உண்மைதான், கடவுள் பேசுகிறார் அப்படின்னு அவங்களுக்கு காதல் குரல் கேட்குதுன்னா கடவுள் பேசுவதாகவே நம்புவார்கள். அவர்களுக்கு தங்களுக்கு நோய் இருப்பதே, தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில் நோய் இருப்பதை புரியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு நமக்கு எப்படி நமக்கு ஏற்படுகிற அனுபவம், இன்னொருடன் பேசும்போது நமக்கு ஏற்படும் அனுபவம் இருக்கிறதோ அதுபோல் அனுபவம் ஏற்படும். இத்தகைய நிலையை வந்து அவர்களுக்கு அந்த லாஸ் ஆஃப் இன்சைட்டுன்னு சொல்லுவோம். அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அவருக்கும் தெரியாது, மற்றவர்கள் எடுத்து சொல்லும் பொழுதும் அவர்களுக்கு புரியாது. அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்து அதிலிருந்து மீட்டெடுக்கும் பொழுது பின்னர் தான் அதை புரிந்து கொள்வார்கள்.
இதுபோல் மனநில பாதிப்பு இருக்குன்னு ஒருத்தர் வந்து தானாக சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல, அவரே சொல்லாமல் ஆனால் அவர் ஒரு மாதிரி தனக்கு தானே இறுக்கமாக இருந்துக்கிறாரு, மாற்றங்கள் இருக்கிறது அவருக்கு தெரியுது ஆனால் வெளிப்படுத்த முடியாமல் அவர் தவிச்சிட்டு இருக்கிறாரு, இல்லை சொன்னால் இதனால் எதுவும் பிரச்சனை வருமோன்னு சொல்லி அறகுறையாக வந்து தயக்கத்தோடு இருக்கிறாருன்னா, அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவரது குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், அல்லது கல்லூரி பள்ளிகளில் உள்ள அந்த விடுதியில் உடன் தங்கியிருக்கும், அல்லது வேலை பார்க்கும் இடங்களில் உடன் தங்கியிருக்கும் அந்த கோ இன்மேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹாஸ்டல் மேட்ஸ் அல்லது ரூம் மேட்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன?
அதாவது சார், மனநல பிரச்சனைகளில் பெரும்பாலானவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒருவர் மன கஷ்டத்தில் இருக்கிறார், மனநல பிரச்சனையால் அவதியுறுகிறார் என்று அவருடைய நண்பர்களோ உறவினர்களோ தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, அந்த பாதிக்கப்பட்ட நபரிடம் அனுசரணையாக பேச வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து பொறுமையாக கேட்க வேண்டும். அவர்கள் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்களை பகிரும் பொழுது அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர்களை காது கொடுத்து கேட்டு அவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்வேன் என்று ஒரு தன்னம்பிக்கையையும் நம்பிக்கையும் கொடுக்க வேண்டும். இந்த நம்பிக்கையை பெற்ற பின்பு இத்தகைய பிரச்சனைகளுக்கு அறிவியல் ரீதியான தீர்வுகள் இருக்கின்றன, மருத்துவம் இருக்கிறது, கவுன்சிலிங் இருக்கிறது என்று அவரிடம் எடுத்து சொல்லி அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு, அங்கே இருக்கக்கூடிய மனநலத்துறைக்கு அழைத்து சென்று அவருக்கான சேவைகளை வழங்கலாம் சார்.
டாக்டர், பொதுவாகவே வந்து காய்ச்சல் தலைவலி வந்துருச்சுனாலே அவங்களே மெடிக்கல் ஷாப்பில் போய் அவங்களே மாத்திரையை வாங்கிக்கிட்டு, அல்லது பக்கத்தில் தெரிஞ்சால்கிட்ட ஒரு மாத்திரை இருந்தால் கூடப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களே தனக்குத்தானே சிகிச்சை செஞ்சுட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மனநில பாதிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது மனநில பாதிப்பு தான் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு விழிப்புணர்வு தேவை. பொதுவாக நம்ம கிராமங்களில் இருக்கிற கல்வி அறிவு இல்லாத பொதுமக்கள் மத்தியில் மனநில பாதிப்பு தான் தெரியாமல் என்ன சொல்லுவாங்க, திடீர்னு ஓரமாக அந்த பக்கமே பார்த்துட்டு சிரிக்கிறான், அவன் பாட்டுக்கு யார்ட்டையும் பேசாமல் அமைதியாகவே இருக்கிறான், என்னன்னு தெரியல, கையக்கால உதறிட்டு கிடக்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், திடீர்னு எந்திரிச்சு உட்காரான், தூக்கமே அவனுக்கு கிடையாது, கண்ணெல்லாம் சவந்து கிடக்குது, திடீர்னு ஓடி போய் டொம்மு டொம்முன்னு சவத்தில் அடிக்கிறான், இப்படின்னு அந்த நோய்க்குரிய அறிகுறிகளை பூரா சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அரசு மருத்துவமனை கூட போகாத நபர்கள் பக்கத்தில் தெருமுக்கில் இருக்கிற கம்பவுண்டர்டையோ அல்லது இந்த சின்ன சின்ன மருத்துவமனைகளுக்கோ போய் இவனுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த ஜென்ரல் மெடிசன் என்று சொல்லக்கூடிய அந்த பொது மருத்துவரிடம் சென்று மனநிலை பாதிப்புகளுக்குரிய அந்த சிம்டம்ஸ் அந்த அறிகுறிகளை சொல்லாமல் பொதுவாக இந்த மாதிரி சொல்லி காய்ச்சல் இருக்குது, தலைவலி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அறிகுறி என்ன?
நீங்கள் சொன்ன மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மனநோய் அறிகுறிகளை பற்றி விழிப்புணர்வு போதாமையால் அது ஏதோ ஒரு தலையெழுத்து, பில்லி சூனியம் இந்த மாதிரி புரிந்து கொண்டு அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏதோ தொந்தரவு இருக்குது போல இருக்குது, சத்து குறைபாடு போல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சில நேரங்களில் போகிறாங்க. பல பேர் வந்து வெளியில் போய் கோயில் பூஜை பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களில் போயிடுறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, நாம் இந்த மாதிரியான அறிகுறிகள் சிசோஃப்ரினியா அல்லது மனச்சிதைவு நோய் என்ற நோயின் அறிகுறி என்பதை விளங்கி கொண்டு அது பெரும்பாலும் ஒரு 18-19 வயதில்தான் அதற்கு முன்பு வரையிலும் தெளிவாக இருப்பார். அந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகிற காலகட்டத்தில் அவருக்கு அந்த நோய் அறிகுறிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். எனவே அது மனநோயின் அறிகுறி என்று தெரிந்து கொண்டு அவர்கள் தயங்காமல் மனநல மருத்துவரை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மனநல பிரிவை அணுகினால் அதற்கான ஆலோசனைகள் வழங்கப்படும். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தமிழ்நாடு அரசு மனநல ஆலோசனைகளுக்காக கட்டணமில்லா தொலைபேசி வழி ஆலோசனைகளை வழங்குகிறது. நட்புடன் உங்களோடு மனநல சேவை என்ற பெயரில் டால் ஃப்ரீ நம்பர் இருக்கிறது. அந்த நம்பரை குறித்து வைத்து கொண்டு எப்பொழுது வேண்டுமானாலும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டால் உரிய ஆலோசனை வழங்குவார்கள். அந்த எண் 14416 14416. மற்றொரு எண் 104 104. இந்த இரண்டு எண்களையும் தொடர்பு கொண்டால் உரிய ஆலோசனைகளையும் அருகில் எங்கு அதற்கான சிகிச்சை கிடைக்கும் என்ற விபரத்தையும் சொல்வார்கள் சார். அதனால் எந்த விவரமும் தெரியாவிட்டாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்குன்னு சொன்னாலே சரியான வழிகாட்டுதல் கிடைத்துவிடும்.
மிக அழகாக சொன்னீர்கள் நேயர்களே. நமது மருத்துவர் அவர்கள் தெரிவித்ததிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. இது என்ன நோய், எப்படிப்பட்டது, இதற்கு எப்படி எங்கு தீர்வு காண வேண்டும் என்பது போன்ற விபரங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் இருக்கும் இடத்தில் இருந்தே மருத்துவர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அந்த டெலி ஹெல்ப்லைன் என்று சொல்லக்கூடிய அந்த தொலைபேசி உதவி எண்கள், நான் மீண்டும் சொல்கிறேன், 14416 என்ற எண்ணை அழைத்து நீங்கள் உதவி கோரலாம். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் 104 என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணை அழைத்து உதவி கேட்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டாக்டர், நீங்கள் ஏற்கனவே இந்த நோயோட வகைப்பாடுகள் இதெல்லாம் வந்து அழகாக சொன்னீங்க. நான் திரும்ப வந்து இந்த நேயர்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக மனநிலை பாதிப்புகள் எத்தனை வகைப்படும் என்பதை சற்று சுருக்கமாக சொல்ல முடியுமா?
மனநிலை பாதிப்புகள் என்று நாம் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், மனநல பிரச்சனைகள். இதில் வந்து பதட்ட கோளாறு, கவலை, தூக்கமின்மை இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். ஆனால் அது மனநோய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தீவிரமாகவோ கால அளவு அதிக அளவுக்கோ அவர்களுடைய அன்றாட செயல்பாடுகளையோ பாதிக்கக்கூடிய அளவில் இருக்காது. இருந்தாலும் இந்த அறிகுறிகளையும் தாண்டி தங்களுடைய பணிகளை, தனக்கான பணிகளை, குடும்பத்திற்கான பணிகளை, வேலை சார்ந்த விஷயங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் உள்ளுக்குள் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதை நாங்கள் டிஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறோம். இவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே ஆலோசனைகளும் கவுன்சிலிங் சேவைகளும் வழங்கப்படுமாயின் பெரும்பாலான நேரங்களில் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள். இதற்கு தனிப்பட்ட நபரின் குடும்பச் சூழல், பொருளாதார சூழல், அவருடைய ஆளுமை போன்றவை காரணிகளாக இருக்கலாம். இன்னொன்று வகை மனநோய்கள் என்று சொல்லக்கூடியது. இது வந்து நம்ம அறிகுறிகள் தீவிரமாக இருக்கும், அதிக காலகட்டத்திற்கு இருக்கும். அவர்களுக்கு தங்களுடைய கடமைகளை செய்ய முடியாமல் மிகுந்த அவதிப்படுவார்கள். சில நேரங்களில் சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்வார்கள். பொருளாதார இழப்பு ஏற்படலாம், உறவுகளில் சிக்கல் ஏற்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக மனச்சிதைவு நோய், மன எழுச்சி நோய், ஓசிடி என்று சொல்லக்கூடிய நோய், தீவிர மனக்கவலை நோய், இவற்றையெல்லாம் இந்த வகைப்பாட்டில் சொல்லலாம். இதற்கும் மருத்துவ ஆலோசனை மட்டுமல்லாது மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு உள்நோயராக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதன் மூலமாக அதிலிருந்து நல்லபடியாக மீண்டு வரலாம் சார்.
சட்டப்படி 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளர்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பணிபுரிவதற்கு அதற்கு வயது 14 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதர பொதுவான சட்டங்களில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பருவம் ஈதியவர்கள் என்று மேஜர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மனநிலை பாதிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க 18 முதல் 19 வயசுலேருந்து அந்த மனநிலை பாதிப்பு துவங்குதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு 18 வயசுக்கும் கீழே உள்ளவங்களுக்கு மனநிலை பாதிப்பே வராதா? மனநிலை பாதிப்புங்கிறது பொதுவாக எந்த வயதிலிருந்து துவங்குதுன்னு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா?
நல்ல கேள்விங்க சார். நம்ம இந்த மனச்சிதைவு நோய், மேனியா போன்ற தீவிர மனநோய்கள் அது வெளிப்படுவது பொதுவாக இந்த 17-18 வயசுக்கு பின்பு என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் சின்ன குழந்தைகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் மனநல பிரச்சனைகள் வரலாம். நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் என்று சொல்லுவோம், ஆட்டிசம், அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் போன்ற சோஷியல் ஆங்ஸைட்டி டிசார்டர், சோஷியல் கம்யூனிகேஷன் டிசார்டர், இப்படி சொல்லக்கூடிய இந்த மாதிரியான தொந்தரவுகள் குழந்தை பருவத்தும் அதாவது 18 வயதிற்கு கீழேயும் வரலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய மொபைல் அதிகமாக பயன்படுத்துவதால் மொபைல் அடிக்ஷன் அல்லது இன்டர்நெட் அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கேமிங் அடிக்ஷன் என்று சொல்லக்கூடியது வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு வயதில் உள்ளவர்களும் அதற்கு ஆளாகிறார்கள், வயது வந்தவர்களும் ஆளாகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சார். அதே போல் மனநல பராமரிப்பு சட்டத்தின்படி 18 வயதில் தாண்டியவர்கள் பெரியவர்களாக கருதப்படுகிறார்கள், அதற்கு கீழே உள்ளவர்கள் குழந்தைகளாக சட்டம் பார்க்கிறது. அவர்களுக்கான உதவிகளை பெற்றோரின் சம்மதத்தோடு நாம் செய்ய வேண்டியிருக்கிறது சார்.
இந்த மனநல பாதிப்புங்கிறது மரபு சார்ந்ததா, அதாவது ஜீன்லேயே இருக்குதா, ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரியா, அல்லது பரம்பரை நோயா? குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்தாச்சுன்னா அப்படியே வழி வழியாக வந்து பரம்பரை பரம்பரையாக இந்த மனநிலை பாதிப்புகள் இருக்குதா, இதை பற்றி விளக்கி சொல்ல முடியுமா?
இப்பொழுது நம்ம பார்த்தது மாதிரி பயோசைக்கோசேஷுவல் அப்ரோச் என்று சொன்னது வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தீவிர மனநோய்கள் சிசோஃப்ரினியா, மேனியா, சிவியர் டிப்ரெசிவ் டிசார்டர், ஓசிடி, இந்த மாதிரியான தீவிர மனநோய்களுக்கு மரபணுக்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. அதனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்ற ஒருவருக்கு இருந்தால் மற்றவர்களும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மனநல பிரச்சனைகள் சில ஆங்ஸைட்டி டிசார்டர் இதில் எல்லாம் பெரும்பான்மையான பங்களிப்பை செய்வது அவர்களுடைய வாழ்க்கை சூழல் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது மரபணுவும் காரணமாக இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை சூழலும் பொருளாதார சூழலும் சமூக சூழலும் இணைந்து மல்டி ஃபேக்டோரியல் காசேஷன் என்று சொல்வோம், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு சிக்கலை உண்டு பண்ணலாம். தீவிர மனநோய்க்கு மரபணு காரணிகள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. அதற்கு நாம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் செய்துதான் ஆக வேண்டும்.
இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வந்து திடீர்னு ஒருத்தரோட செயல்பாடுகள்லாம் ரொம்ப உக்கரமாக இருக்குது, அக்ரோஷமாக இருக்கிறான்டா, அவனுக்கு பௌர்ணமி வந்துருச்சு, ஏன் இன்னைக்கு முரட்டுத்தனமாக இருக்கு, அமாவாசை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்களில் பொதுவாக கடலில் அலை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி மனிதனின் மன ஓட்டத்திலும் அலை இருக்கிறதா, அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? இந்த பௌர்ணமி அமாவாசை அந்த அலைக்கற்றை வேகத்திற்கும் மனநிலை பாதிப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, விளக்கி சொல்லுங்கள்.
அதாவது இது நம்ம தமிழ் சினிமாக்களில் நிறையா நேரம் இதை காமிக்கிறாங்க, ஒரு ரஜினி படத்தில் கூட இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான நம்பிக்கை, கல்ச்சரில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லோரும் பொதுவாக பரப்பப்பட்டு அதை நம்புகிறாங்க. இந்த மாதிரி பௌர்ணமி அமாவாசைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கும் எந்தவித நேரடி தொடர்பும் கிடையாதுங்க சார். இதை நம்ம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த மாதிரி அறிவியல் ரீதியான காரணிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணமாக இருக்குமோ, அலைகள் அதிகமாக தான் காரணமாக இருக்குமோ, பௌர்ணமி தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அதற்கான அறிவியல் ரீதியான காரணிகள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, அதுக்கான சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த கருத்து என்பது ஒரு தவறான அறிவியலுக்கு புறம்பான கருத்து, இதை நாம் நம்பாமல் தேவையான உளவியல் சிகிச்சையை வழங்கினோம் என்றால் இந்த பௌர்ணமியும் ஒன்றும் பண்ணாது, அமாவாசையும் ஒன்றும் பண்ணாது.
டாக்டர், காலங்காலமாக வந்து பௌர்ணமி அமாவாசை நாளில் ஒருத்தனுக்கு மெண்டல் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி வந்த நம்பிக்கை வந்து மூட நம்பிக்கை மாதிரி நீங்கள் தெளிவுபடுத்தி சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி. இதே மாதிரி இந்த சமுதாயத்தில் இன்னொரு நம்பிக்கையும் வந்து ஆழமாக இருக்குது. அதாவது பருவமெய்திய பெண்கள், அந்த பியூபர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் துவங்கிய பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அந்த 4 நாட்களுக்கோ 5 நாட்களுக்கோ மாதவிடாய் துவங்குவதற்கு முன்பாகவோ ஒரு இயல்புக்கு மாறான ஒரு அழுத்தத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். உடல் ரீதியாக ஏற்படும் அந்த சந்திப்பான ஒரு மன ரீதியாக அவர்களுக்கு அழுத்தத்தை உருவாக்குகிறது என்று சொல்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட காலங்களில் பெண்கள் இயல்புக்கு மாறாக நடந்து கொள்ளும்போது இவளுக்கு ஏதோ மெண்டல் பிடிச்சிட்டு போல இருக்கு, பைத்தியம், லூசு, அரலூசு அப்படின்னு சொல்லி பொதுவாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பற்றி தங்களது கருத்து என்ன?
பொதுவாங்க சார், அந்த வயதுக்கு வர்றதுன்னு சொல்லக்கூடிய அந்த பிபர்ட்டி அட்டைன் பண்ணுற அந்த காலகட்டத்தில், அதுக்கப்புறம் மாதவிடாய் காலங்களில் பொதுவாக பெண்களுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். அதை ஒட்டி சில பேருக்கு உடல் ரீதியான கஷ்டங்கள் இருக்கலாம், உடல் வலி இருக்கலாம், தலைவலி வரலாம், தொடையின் உள்பகுதியில் வலி இருக்கலாம். அதுபோல் சிலருக்கு அந்த நேரத்தில் எளிதில் கோவப்படுதல், சற்று எரிச்சல் படுதல் போன்ற அறிகுறிகள் ஒரு சிலருக்கு வரலாம். அது வந்து நம்ம பெரிய மனநோய், மனநல சிக்கல் என்று நாம் பார்க்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு போதிய ஓய்வும் அனுசரணையான நடவடிக்கையுமே அவர்களுடைய மன உளைச்சலிலிருந்து வெளியே கொண்டு வந்துடும். உதாரணமாக அந்த நாட்களில் குடும்பத்தில் இருக்க கணவர் அல்லது குடும்பத்தில் இருக்க மற்ற உறுப்பினர்கள் வீட்டு வேலைகளையும் மற்ற விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக போதிய ஓய்வை வழங்கினாலே அவர்களுக்கு இந்த மன உளைச்சல் குறைந்துவிடும் சார்.
மிகச்சிறப்பாக சொன்னீர்கள் டாக்டர். நேயர்களே, நமது மருத்துவர் குறிப்பிட்டபடி நமது குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு அல்லது பெண் உறவுகளுக்கு இது போன்ற தருணங்களில் ஆண்களும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் உறுதுணையாக இருந்து அவர்களின் பணியையும் நாம் பகிர்ந்து கொண்டால் குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. டாக்டர், திடீர்னு நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது பின்புறத்துலேருந்து ஹோன்னு ஒரு சத்தம் கேட்குது. சாமி ஆடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப வேகமாக வந்து குதிக்கிறாங்க. சாமி அவங்க மேலே இறங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. நான் தான் ஆத்தா காளி ஆத்தா வந்திருக்கண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து மனிதனுக்குள் சாமி வர்றது மாதிரியான உணர்வுகள் மனநிலை பாதிப்பா? அப்புறம் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, பிசாசு இருக்குன்னு சொல்கிறாங்க, பில்லி சூனியம் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அதனால தான் அப்படி ஆகிப்போச்சு, காற்று கருப்பு பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் மனநிலை பாதிப்பின் ஒரு அங்கமாக விளக்கி சொல்லுங்கள்.
அதாவது இந்த சாமி ஆடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கல்ச்சர் பவுண்டு ப்ராக்டிசஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வகைப்படுத்தலாம். அந்த செயல்பாடுகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்துருக்கோம். திருவிழாக்கெல்லாம் போகும்போது ஒரு 10 நிமிஷம் 2 நிமிஷம் சாமி ஆடுற மாதிரி ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை ஓய்வெடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அன்றாட வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நாம் மனநல பிரச்சனைகள் என்று வகைப்படுத்த வேண்டியதில்லை. சிலருக்கு இத்தகைய அனுபவங்கள் அடிக்கடி ஏற்படுவதன் வாயிலாக தங்களை பார்த்து கொள்வதோ தங்களுடைய கடமைகளை குடும்பத்திற்கான கடமைகளை செய்வதிலேயோ சிக்கல் ஏற்படும். அப்படி என்றால் அவர்களுக்கு வேறு வகையான உளவியல் சிக்கல் இருக்கிறதா, உளவியல் தேவை இருக்கிறதா, அதனுடைய வெளிப்பாடா இது என்பதை உளவியல் ஆலோசகரின் மூலமாக தெரிந்து அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் சார். பெரும்பாலானவர்களுக்கு ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அந்த நாட்டினில் இருக்கக்கூடிய பிறருக்கு வரக்கூடிய அளவில் இருக்கிறதா, தீவிரமாக இருக்கிறதா என்பதை பொறுத்து அதற்கான ஆலோசனைகள் வழங்க வேண்டும். இன்னொன்று, இந்த பேய், பிசாசு, சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்பு நாம் பேசியது போல அறிவியல் வளராத காலகட்டத்தில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களுக்கு, தங்கள் உறவினர்களுக்கு ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகளுக்கு பேய் தான் காரணம், பிசாசு தான் காரணம், யாரோ செய்த சூனியம் தான் காரணம் என்று அதற்கான காரணங்களை கற்பித்தார்கள். இப்பொழுதுமே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பலருக்கு அந்த காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அறிவியல் ரீதியான மருத்துவத்தை பெறுவதில் காலதாமதம் ஏற்படுகிறது. அதனால் அவங்க கோயிலுக்கு போகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, நிறைய செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பின்பு மருத்துவ ஆலோசனைக்கு வருகிறார்கள். இதனை வந்து டியூரேஷன் ஆஃப் அன்ட்ரீட்டட் இல்னஸ்னு சொல்கிறோம். தீவிர மனநோய்களுக்கு இது பொருந்தும். நாம் சொல்வது என்னவென்றால், இந்த பேய் பிசாசு என்பது கிடையாது, அதனால் மனநோய்கள் வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நமக்கு இருக்கக்கூடிய மனநோய்களோ உடல் நோய்களோ வேறு கஷ்டங்களுக்கோ சாமி கும்பிடுவது வேண்டுவது என்பது நல்ல விஷயம்தான், அதனை நாம் செய்யலாம். அதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு உளவியல் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டால் இந்த மனநோயிலிருந்து எளிதாக மீண்டு வரலாம். இதனை குடும்பத்தினர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்.
மிகச்சிறப்பாக சொன்னீர்கள் டாக்டர். இந்த மனநல பாதிப்புங்கிறது நம்ம வழக்கமாக வந்து உடலில் வந்து பாதிப்பு வருதுன்னு சொல்கிறோம், காய்ச்சல் வருது, தலைவலி வருது அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு ஊசி போடுறோம், மருந்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறோம். மனசுங்கிறது நம்ம கண்ணிலேயே பார்க்க முடியாது. இந்த கண்ணிலேயே பார்க்க முடியாத மனசுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அதுக்கு என்ன விதமான சிகிச்சைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க டாக்டர்.
நம்ம மனசுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உறுப்பாக நம்மளால் பார்க்க முடியாது. அந்த மனதிற்கு பிரச்சனைகள் வந்தால் அதற்கு டாக் தெரப்பின்னு சொல்லக்கூடிய, ஒரு கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய தெரப்பீஸ் இருக்குது. அதில் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, எண்ணங்களை மாற்றியமைக்கும் சீரமைக்கும் சிகிச்சைகள் உள்ளன. பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவார்கள். இதை அல்லாமல் சிலருக்கு தீவிரத்தின் தன்மையை பொறுத்து, மனநோயின் தீவிரத்தின் தன்மையை பொறுத்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கலாம். ஒரு சில வாரங்களுக்கோ ஒரு சில மாதங்களுக்கோ எடுக்க வேண்டியிருக்கும். தீவிர மனநோய் என்று சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோய், எண்ண சுழற்சி நோய், இத்தகைய நோய்களுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கோ அல்லது தொடர்ந்தோ சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். அந்த சிகிச்சையை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு சிலருக்கு எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கிடைக்கிறது, அதனையும் பெற்றுக்கொள்ளலாம். இதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மனநோயிலிருந்து மீண்டு வந்த சூழலில் அவர்களுக்கு வாழ்வை மறுவாழ்வு சேவைகளை வழங்கி சமூகத்தில் ஒருவராக குடும்பத்தோடு இணைந்து சேர்ந்து வாழ்வதற்கு தேவையான பயிற்சிகளையும், ஆக்குபேஷனல் தெரப்பி, வொக்கேஷனல் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகளையும் வழங்குகிறோம். இப்படி பார்க்கும் பொழுது கவுன்சிலிங் தெரப்பி, மாத்திரை மருந்துகள், ஊசி, அதோடு மட்டுமல்லாமல் இந்த மறுவாழ்வு சிகிச்சை சேவைகளையும் சேர்த்து ஒருங்கிணைந்த சேவையை வழங்கும் பொழுது தீவிர மனநோயிலிருந்து எளிதாக மீண்டு வருவார்கள். இதற்கு மருத்துவர், பாதிக்கப்பட்ட மனநோயாளி மற்றும் அவரது குடும்பத்தினரினுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பும் தேவை, மிக அவசியம் சார்.
நேயர்களே, நமது மருத்துவர் குறிப்பிட்டதைப் போல இதர நோய்களுக்கு மருந்து மாத்திரை ஊசி போன்று சிகிச்சை அளிப்பதைப் போல மனநோய்க்கும் இந்த சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. அதனுடன் சேர்ந்து மனதை ஸ்திரப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக மனதை பயிற்றுவிக்கும் மனநல பயிற்சியும் கவுன்சிலிங் என்ற முறையில் அளிக்கப்படுகிறது என்பதை மிக அழகாகவும் தெளிவாகவும் மருத்துவர் கூறியிருக்கிறார். அவருக்கு நன்றி. டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. நம்ம சாதாரணமாக இருக்கும்போது நம்ம இயல்பாக தான் இருக்கிறோம். மனநல பாதிப்பு இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வர்றாங்க, ஒரு உணர்ச்சிகளை வந்து அளவுக்கு அதிகமாக கொட்டுறாங்க. நீங்கள் முன்னரே குறிப்பிட்டதை போல் ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஆங்கர்னு சொல்லக்கூடிய அந்த அதிகபட்ச கோபம் வருது, அல்லது வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ளஸர் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தேவையே இல்லாமல் இருந்தால் கூட வந்து அவர் பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார், அந்த மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வருது இல்லையா. இந்த மாதிரி மனநிலை பாதிப்பு வந்து மனிதனின், சராசரி மனிதனின் இரத்த அழுத்தத்தில் என்ன விதமான பாதிப்புகளை உருவாக்குகிறது, அதன் பின்விளைவாக சிந்தனை திறனில் என்ன பாதிப்புகளை உருவாக்குகிறது, அந்த சிந்தனை திறன் பாதிப்பு உடல் நலத்தை எவ்வாறு கெடுக்கிறது, இந்த இன்டர்லிங்க்டு ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை சற்று விளக்கி கூறுங்கள்.
மிக முக்கியமான கேள்விங்க சார். ஒருவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டால் அதனால் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்படுமா என்பதாக இதை பார்த்தோமேனால், மனநல பாதிப்பு நிச்சயமாக ஒருவருடைய உடல்நலத்தை பாதிக்கும். அவருக்கு மன உளைச்சல் காரணமாக தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்தாலோ, மனநல பிரச்சனைகளில் இருந்தாலோ, மனநோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தாலோ அவருக்கு சுகர் கட்டுப்பாட்டில் இருக்காது, ப்ரெஷர் கட்டுப்பாட்டுக்கு வராது, அவருக்கு இருதய நோய் வரலாம், அல்லது வந்தால் அதனுடைய தீவிரத்தன்மை கூடலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனநல பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, அதனை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு வகையில் பார்த்தோம்னா, பெண்கள்லாம் இருக்கிறாங்க, சில நேரங்களில் அவர்களுக்கு அளவு கடந்த மனக்கவலை நோய் இருந்தால் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை சரியாக கவனிக்க முடியாது, தங்களுடைய உடல்நலத்தையும் பேண முடியாமல் அவதிப்படுவார்கள். எனவே மனநலம் என்பது அனைவருக்குமான உடல்நலத்தை பாதுகாப்பதற்கு மிக அவசியம். இப்படி ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் செல்லும் பொழுது அவர்களுக்கு சிறுநீரக கோளாறுகள், கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் நாளடைவில் வரலாம். அவர்களுக்கு மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் கட்டுப்பாடு இல்லாமல் அதனால் இழப்புகள் ஏற்படலாம். ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தருக்கு மனநல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதர நோய்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளும் காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநல பிரச்சனைகளை, மனக்கவலை நோய் போன்ற விஷயங்களை நாம் சரி செய்தால்தான் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை வழங்கும் பொழுது உடல் ரீதியான நோய்களும் எளிதாக கட்டுப்படுத்த முடியும் என்பது ஆய்வுகளின் முடிவு சார். அதனால் மனநல பிரச்சனைகளை நாம் சரி செய்வதன் மூலமாக உடல் நோயிலிருந்து எளிதாக மீண்டு வரலாம்.
நேயர்களே, மனித உடலில் மிக தீவிரமான பிரச்சனை என்பது கிட்னி ப்ராப்ளம் என்று சொல்கிறார்கள். சிறுநீரக பிரச்சனை, கார்டியாக் எயில்மெண்ட் என்று சொல்கிறார்கள், இதய பிரச்சனை, இவை அனைத்திற்கும் இந்த மனநல சீரழிவும் ஒரு காரணம் என்பதை நமது மருத்துவர் அவர்கள் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மனதை நன்றாக பேணுங்கள் டாக்டர். இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் நீதிபதிகள், நீதிமன்றங்கள் எவ்வாறான வழக்குகள் வருகிறது, அந்த நீதிமன்றங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த வழக்குகள் எந்த அடிப்படையில் அதிகமாக வருகிறது என்று பார்க்கின்ற போது, ஒவ்வொரு மனிதனுக்குமே மனதில் அழுத்தங்கள் ஏற்படும் போதும் அந்த மனநிலை பாதிப்பு அடைவதன் காரணமாகத்தான் வழக்குகளும் பிரச்சனைகளும் நீதிமன்றங்களை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் ஒரு நபர் குற்றச்செயலில் ஈடுபடுவது மனநிலை பாதிப்பா, இது பற்றி விளக்குங்கள்.
இது பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். ஒருவர் மனநல பாதிப்பால் குற்றச்செயல்களில் அதிகம் ஈடுபடுகிறாரா என்ற கேள்விக்கு எங்களுடைய பதில் இல்லை என்பதுதான். மனநல பிரச்சனைகளோடு இருப்பவர்களை விட, மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை விட நல்ல மனநிலையில் இருப்பவர்கள்தான் குற்றச்செயல்களில் திட்டமிட்டு ஈடுபடுகிறார்கள். அறிவியல் ஆய்வுகள் மிக தெளிவாக தெரிவிக்கிறது, மனநல பாதிப்பால் குற்றச்செயல்கள் அதிகரிப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் மனநல பாதிப்பால் சில தன்னையோ பிறரையோ காயப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு அவர்கள் வழக்கை சந்திக்க நேரிடலாம். அத்தையவர்கள் வரும்பட்சத்தில் அவர்களுக்கான மருத்துவ உதவியை வழங்குவதன் மூலமாக அவர்களை மனநோயிலிருந்து மீட்டு பிரச்சனைகளிலிருந்து மீட்டு கொண்டு வரலாம் சார்.
அழகாக சொன்னீர்கள். நேயர்களே, நீதிமன்றங்களுக்கு வரும் குற்றவியல் வழக்கு மற்றும் உரிமையல் வழக்கு, குடும்ப நல வழக்குகள் தொடர்புடைய வழக்குகளில் வரும் தரப்பினர்கள் அதிக மன அழுத்தத்துடன் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் அந்த வழக்கின் தீவிரத்தன்மையை குறைப்பதற்கும் ஏதேனும் வழிமுறைகள் உள்ளதா என்று நமது மருத்துவரை தற்போது கேட்கலாம்.
நிச்சயமாக சார். இப்பொழுது நமக்கு லீகல் எய்டு சர்வீசஸ் என்ற ஒரு சிறப்பான சேவை நீதித்துறையால் வழங்கப்படுகிறது. அதுபோல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக மாவட்ட மனநலத்திட்ட சேவைகள் வழங்கப்படுகிறது. இத்தகைய பிரச்சனைகளில் சட்ட சிக்கலில் உள்ளானவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் பிரிசனுக்கு சென்றே வழங்கப்படுகிறது. மாவட்ட மனநல திட்டத்தின் மூலமாக யாருக்கேனும் மனநல ஆலோசனைகளை தாண்டி மருத்துவ சிகிச்சை தேவை என்றாலும் அத்தகைய சேவைகளும் இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவைப்படும் பொழுது இத்தகையவர்கள் தங்களுடைய மன உளைச்சலையும் மனநல பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு, அதிலிருந்து மீண்டுவதற்கு தொலைபேசி வழியாக ஏற்கனவே நாம் சொன்னது போல அந்த மனநல ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம்.
அமைப்பு ரீதியாக, அதாவது பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொழிலாளர்கள், தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், அரசு அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் போன்றோருக்கு உங்களது அமைப்பின் மூலமாக மனநல சீரடைவு குறித்து ஏதேனும் பயிற்சி திட்டங்கள் உள்ளதா?
இப்பொழுது பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய மனநல மேம்பாட்டிற்காக, அவர்களுடைய மன உறுதியை வலுப்படுத்துவதற்காக, மென்டல் ஹெல்த் ப்ரொமோஷன் அண்ட் வெல்பீயிங்காக மனம் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அனைத்து கல்லூரிகளிலும் அடுத்த கட்டமாக பள்ளிகளிலும் மனநல நல்லாதரவு மன்றங்கள் அமைத்து அதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை தன்னார்வத்தின் அடிப்படையில், விருப்பத்தின் அடிப்படையில் உறுப்பினர்களாக சேர்த்து அவர்களுக்கான கூருணர்ச்சி படுத்தும் பயிற்சி, அதாவது சென்சிடைசேஷன் ட்ரெய்னிங் ஆன் மென்டல் ஹெல்த் ப்ரொமோஷன் அண்ட் வெல்பீயிங் என்ற பயிற்சி வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதேபோல இவர்கள் மூலமாக இவர்கள் சக கல்வியாளராக, பியர் எஜுகேட்டராக செயல்பட்டு மற்ற மாணவர்களுக்கு இந்த மனநலம் பற்றிய கல்வியறிவை கொண்டு சேர்ப்பார்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். இவர்களை மனம் தூதுவர்கள் என்று நாம் அழைக்கிறோம். அடுத்த கட்டமாக பெரும்பான்மையான மாணவர்கள், பொதுமக்கள், தாங்கள் சொல்லியது போல அமைப்பு சாரா பணியாளர்கள் அனைவருக்குமே மனநலம் சார்ந்த விழிப்புணர்வை மேம்படுத்துவது அதிகரிக்க வேண்டிய தேவையும் உள்ளது. அந்த வகையிலே பெரும்பான்மையான மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் பயிற்சிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கு லைஃப் ஸ்கில் ட்ரெய்னிங் என்ற வாழ்வியல் திறன், சமூகத்திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி அவர்கள் மூலமாக மாணவர்களுக்கு அந்த சேவைகள் போய் சேரும் வகையிலே பயிற்சிகள் வழங்கிக்கிட்டு இருக்கோங்க சார். இதெல்லாமே தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையின் சார்பாக மனநல திட்டத்தின் மூலமாக கட்டணம் இல்லாமல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது சார்.
மிகச் சிறப்பாக சொன்னீர்கள். அதாவது நம்ம மாநில அரசாங்கத்தின் மூலமாக மனநல பாதுகாப்பு குறித்து என்னென்ன திட்டங்கள் வழிவகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமது மருத்துவர் அவர்கள் மிக தெளிவாக தெரிவித்தார்கள். அவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் இந்திய உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு மாநில சட்டப்பணிகள் ஆணையம் இது அந்தந்த மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்களின் வழிகாட்டுதலின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விதமாக மேலே நான் குறிப்பிட்ட தேசிய சட்டப்பணிகள் ஆணையம், மாநில சட்டப்பணிகள் ஆணையம் மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம், இதன் கீழ் செயல்படும் வட்ட சட்ட பணிகள் குழு ஆகிய அமைப்புகளின் மூலம் இந்த மனநல சீரடைவு, மனநிலை பாதிப்பு உள்ளிட்ட விஷயங்களை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்குவது எங்களது தலையாய கடமையாக இருக்கிறது. அதனை மக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களின் மூலமாகவும், நீதிபதிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களால் வழிகாட்டுதல் வழங்கப்படும் வழக்குகளை பொறுத்தும், எங்களுக்கு கிடைக்கும் புகார் மனுக்கள் அல்லது தகவல்களின் அடிப்படையிலும் அந்த நபர்களை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மனநல பாதுகாப்பு சிகிச்சை அளிப்பதற்கு நாங்கள் சட்ட உதவியுடன் சேர்ந்து மருத்துவ உதவியையும் அளிப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்போ இதுவரையிலும் மருத்துவ ரீதியான சேவைகள் என்னென்ன நம்ம வழங்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கலந்துரையாடினோம். இப்பொழுது மிக முக்கியமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சட்ட ரீதியான உதவிகள், சட்ட ரீதியான சேவைகள் என்னென்ன வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பகிர்ந்தீங்கன்னா எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க சார்.
மிக அருமையான கேள்வி. முன்பு மென்டல் ஹெல்த் ஆக்ட், அதாவது மனநல சட்டம் என்று ஒரு சட்டம் இருந்தது. அது பின்பு 2017 வருடத்தில் மனநல பராமரிப்பு சட்டம், அதாவது மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 என உருமாற்றம் பெற்றது. அந்த சட்டத்தில் பிரிவு 18 மனநல பராமரிப்பை நாடுவது ஒரு உரிமை என்று மிக தெளிவாக வரையறுத்து கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அரசால் நடத்தப்படும் அல்லது அரசின் நிதி உதவி பெற்று நடத்தப்படும் மருத்துவமனைகளில் சிகிச்சையை பெற்றுக்கொள்வது சட்டப்பூர்வ உரிமை என்று, இந்த மனநல சிகிச்சை பெறுவது ஒரு சட்டப்பூர்வ உரிமையாக அங்கீகரிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதே சட்டத்தில் உட்பிரிவு 2 தரமான சிகிச்சை வழங்க வேண்டும், போதிய அளவிற்கு அந்த நபர் ஏற்பட்ட மனநிலை பாதிப்பு அல்லது மன நோயிலிருந்து மீண்டு வரும் அளவிற்கு அந்த சிகிச்சையின் தரம் தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும் என்பதை சட்டம் அறுதி செய்திருக்கிறது. பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அல்லது தங்களது உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், தங்களை சார்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட மனநிலை பாதிப்பு குறித்து சிகிச்சை பெறும் அளவிற்கு அந்த மருத்துவமனைகளின் அமைவிடம் மக்கள் எளிதில் நாடும் விதத்தில் அமைந்திருக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது போக்குவரத்து எளிமையாக செல்லக்கூடிய இடங்களில் மருத்துவமனைகள் அமையப்பட்டிருக்க வேண்டும். அதே போல இந்த சிகிச்சையை பெறுவதற்கு ஆண், பெண், பாலினம், மதம், கலாச்சாரம், சாதி, சமூக அரசியல் நம்பிக்கை, வகுப்பு, இயலாமை அல்லது பிற வகைப்பாடுகளின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது, அதாவது மனநிலை பாதிப்புக்கு உட்பட்ட நபர்களை சமமாக நடத்தி அவர்களுக்கு தரமான சிகிச்சையை வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த சட்டப்பிரிவில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.
சார், இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, தீவிர மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களையெல்லாம் சில நேரங்களில் அவங்களுக்கு சரியான பராமரிப்பு இல்லாமல் அவர்களை ஒதுக்கி வைத்தல், அவர்களுக்கு தேவையான சிகிச்சை வழங்காமல் உறவினர்களோ நண்பர்களோ விட்டுவிடுகிறார்கள். இதை பற்றி இந்த மனநல பராமரிப்பு சட்டத்தின் கூறுகள் என்ன தெரிவிக்கும்?
மிக சரியான கேள்வி கேட்டீர்கள். பொதுவாக நம்ம சமுதாயத்தில் ஒருத்தருக்கு வந்து மனநல பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அவரை தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க, தனியாக ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சுருவாங்க. கிராமங்களில் விழிப்புணர்வு இல்லாத நபர்கள் அந்த குடும்பத்தையே ஊற விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அது போன்ற நிலை வரக்கூடாது என்பதற்காக இந்த சட்டத்தின் பிரிவு 19 மிக தெளிவான பாதுகாப்பினை வழங்குகிறது. அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கக்கூடாது. வீடு அல்லது பராமரிப்பாளர்கள் இல்லாத போது மனநல காப்பகங்களை அரசு ஏற்படுத்தி அத்தகைய மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதாவது சேஃப் ஷெல்டர் ஹோம் என்று சொல்லுவார்கள். பாதுகாப்பான காப்பகங்களை உருவாக்கி அரசே ஆதரவற்ற மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்க வேண்டும். சிறிய அளவில் போதும் என்ற நிலையில் உள்ள மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது லேசாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து, அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியில் போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க, இல்லை அந்த ஊரில் இருக்கிறவங்க யாரும் அவங்கள வந்து உள்ளே இருக்க விட மாட்டாங்க, வாடகைக்கு குடியிருக்கிறக்கு வீடு தரமாட்டாங்க, இந்த மாதிரி புறக்கணிப்புகள் வரும்போது அத்தகைய நபர்களுக்கும் வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, அதாவது ஹாஸ்டல் மாதிரி ஒரு காப்பகங்களை வந்து உருவாக்கி அரசு அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இந்த சட்டம் வந்து உறுதி செய்திருக்கிறது.
தீவிர மனநோயால் பாதிக்கப்பட்டவங்களை சில நேரங்களில் அவர்களை மற்றவர்கள் காயப்படுத்திவிடக்கூடும், குடும்பத்தினரோ மற்றவர்களோ அல்லது காப்பகங்களிலோ இந்த மாதிரியான இல் ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதற்கு இந்த சட்டம் எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது சார்?
இந்த சட்டத்தின் பிரிவு 20 மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை மிக கொடுமையாக நடத்தக்கூடாது, மனிதத்தன்மையற்ற விதத்தில் துன்புறுத்தக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது, அவர்களை கண்ணிய குறைபாட்டுடன் நடத்துவதை இந்த பிரிவு தடுக்கிறது. அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் உரிய மாண்புடன் வாழும் உரிமை உள்ளது, அதனை இந்த சட்டப்பிரிவு உறுதி செய்திருக்கிறது. அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சுகாதாரமான சுற்றுச்சூழலில் வாழ வேண்டும், அதற்கான உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நினைத்தால் விரும்பிய கல்வியை கற்பதற்கு, அதாவது கல்வி நிறுவனங்களில் அவர்களுக்கு இடம் தரமாட்டோம் என்று சொல்ல முடியாது, யாரும் அந்த ஏற்கனவே படித்த பள்ளியோ கல்லூரியில் இருந்து அவர்களை வெளியே தள்ளிவிட முடியாது, அதுபோன்று செய்யக்கூடாது என்பதை தடுத்து கல்வி கற்கும் உரிமையை உறுதி செய்து இந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொது இடங்களில் கோவில்களில் சாமி கும்பிடுவது, தேவாலயங்களிலும் தர்காக்களிலும் சாமி கும்பிடுவதை, இறை வழிபாடு செய்வதை தடுக்கக்கூடாது. மனநிலை பாதிப்புக்கு உள்ளான நபர்கள் போய் வேலை கேட்கும்போது வேலையே பார்க்க விடாமல் அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, வேலை கொடுக்க முடியாது என்று இதனை காரணம் காட்டி மறுக்கக்கூடாது, அவர்கள் இருக்கும் இடத்தில் ஓய்விடம் இருப்பதற்கான வசதியை ஏற்படுத்த வேண்டும், மன மகிழ்வுடன் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை, மன மகிழ்விடம், ரெக்ரியேஷன் கிளப் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மனம் மகிழ்வாக இருப்பதற்கான விளையாட்டு கருவிகள், இசைக்கருவிகள், நூலகங்கள் உள்ளிட்ட அமைப்பினை உருவாக்கி இருக்க வேண்டும். அதுபோன்ற பொது இடங்களில் இவர்கள் செல்வதற்கு யாரும் எந்த தடையும் ஏற்படுத்தக்கூடாது. இதனை கோரி பெறுவதற்கு இவர்களுக்கு இந்த சட்டப்பிரிவின் கீழ் உரிமை இருக்கிறது. இந்த மனநிலை பாதிப்புக்கு உள்ளான நபர்களின் தனித்துவத்தை பாதுகாக்கும் உரிமை அவர்களுக்கு உள்ளது. தனது மானத்தை மறைக்க கண்ணியமாக உடை அணிந்து கொள்ளும் உரிமையும் இருக்கிறது. அதாவது நேயர்களே, உங்களுக்கே தெரியும், தெருவில் மனநிலை பாதிக்கப்பட்டவர் நபர்கள் சட்டையை கிழித்து போட்டுக்கொண்டோ அல்லது தனது மார்பு பகுதியோ அந்தரங்க உறுப்புகளோ தெரும்படியாக தெருவில் நடந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நல்ல உடையை உடுத்தி அவர்கள் மானத்தை காக்கும் விதமான ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை அருகில் இருப்பவர்களும் சட்டப்படி அதிகாரம் பெற்ற நபர்களும் செய்ய வேண்டும். இதைத்தான் இந்த சட்டப்பிரிவு உறுதிப்படுத்துகிறது.
மிக்க பயனுள்ள செய்திகள் சார். இப்போ இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இதர உரிமைகள் என்னென்னு கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும்
சார். மிக சரியான கேள்வி கேட்டீர்கள். அதாவது இந்த சட்டத்தின் பிரிவு 21 ரைட் டு ஈக்வாலிட்டி, மனநிலை பாதிப்பிற்கு உள்ளானவர்களை பாகுபாடின்றியும் சமத்துவமாகவும் நடத்தப்பட வேண்டும், இது அவர்களின் உரிமை என்று பிரிவு 21 தெரிவிக்கிறது. ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஒரு மனநிலை பாதிப்பிற்கு உள்ளான நபர் மருத்துவமனையிலோ அல்லது காப்பகங்களிலோ தங்கி சிகிச்சை பெறும்போதோ அல்லது தங்கியிருக்கும் போதோ தங்களுக்கு என்ன விதமான நோய் ஏற்பட்டிருக்கிறது, அதுக்கு என்ன விதமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது, தங்களது குடும்ப உறுப்பினர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் வந்து தன்னை தொடர்பு கொண்டார்களா இல்லையா, யாரெல்லாம் தன்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது போன்ற அவர்கள் நினைவுக்கு தவறிய விஷயங்களையும் அவர்களுக்கு தகவலாக தெரிவிக்கும் உரிமை பிரிவு 22 வழங்கப்பட்டிருக்கிறது. மனநிலை பாதிப்பிற்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் அல்லது சிகிச்சை பெற்று முடித்த நபர்களை பற்றிய தகவல்கள் எதையும் பொது வெளியில் மற்றவர்களுக்கு தெரியும் விதமாக வெளிப்படுத்தக்கூடாது, அந்த சிகிச்சை பற்றிய விபரங்கள் இரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பிரிவு 23 தெரிவிக்கின்றது. பொதுவாக நமது சமுதாயத்தில் ஒரு நபர் தனிநபர் சார்ந்த விஷயங்களை வெளியிடுவதில், அதாவது செலிபிரிட்டி என்று சொல்லக்கூடிய நபர்களை பற்றிய விவரங்களை செய்தி ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் வெளியிடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று மனநிலை பாதிப்பிற்கு உள்ளான நபர்களை பற்றிய எந்த தகவலையும் பொது வெளியில் செய்து ஊடகங்கள் வாயிலாகவோ அல்லது செய்தித்தாள்கள் மூலமாகவோ அல்லது வேறு விதமாகவோ வெளிப்படுத்தக்கூடாது என்று பிரிவு 24 தடை செய்துள்ளது.
இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சட்ட ரீதியான உதவிகளை பெறுவதற்கான உரிமை இருக்கிறதா சார்? அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நிச்சயமாக டாக்டர். அதாவது நமது இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே வழங்கப்பட்டுள்ள மிகச் சிறப்பான உரிமை சட்டத்தில் தங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகளை கோரிப்பெறுதல். இந்த சட்டத்திலும் அதேபோன்று சட்ட உதவி பெறுவதை பிரிவு 27 தெளிவாக வரையறுத்து கூறியிருக்கிறது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சட்ட விதிமீறல்கள், துன்புறுத்தல்கள், வரம்பு மீறல்கள் போன்ற அனைத்து விபரங்களையுமே பாதுகாப்பாக பெறுவதற்கு நீதிமன்றங்களை நாடுவதற்கு இந்த சட்டப்பிரிவில் வழிவகுத்து கூறப்பட்டிருக்கிறது. சட்டப்பணிகள் ஆணையத்திற்கு மனுக்களாக அளிக்கப்படும் தகவல்கள் அல்லது நேரில் வந்து அளிக்கப்படும் தகவல்கள் அல்லது சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களிலிருந்தே சட்டப்பணிகள் ஆணையத்திற்கு அளிக்கப்படும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பட்டியல் வழக்கறிஞர்கள் மூலமாகவும் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய எதிர்வாத சட்ட உதவி அமைப்பின் மூலமாகவும் போதிய சட்ட உதவியினை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் வழங்கி வருகிறது. இது மிகச் சிறப்பான சட்ட சேவை ஆகும். அதேபோல மனநிலை பாதிப்பிற்கு உள்ளான நபர் மருத்துவ சிகிச்சையில் இருக்கும்போது அல்லது காப்பகங்களில் இருக்கும்போது அல்லது வேறு நபர்களின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இருக்கும்போது அவர்களுக்கு ஏற்படும் விதிமீறல்கள் அல்லது சட்டப்புறம்பான கொடுமைகள் நிகழும்போது அதனை புகாராக தெரிவிப்பதற்கு இந்த சட்டத்தின் பிரிவு 28 வழிவகை செய்துள்ளது. நேயர்களே, பேருந்து நிலையங்கள், மார்க்கெட்டுகள் போன்ற பொது இடங்களில் சில நபர்களை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு, சரியாக உடையணியாமல், குளிக்காமல், தன்னாலே சைகை செய்து கொண்டு, சரியாக சாப்பிடாமலும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாவட்ட மனநல மையம் என்ன செய்கிறது என்று நமது மருத்துவரிடம் கேட்கலாமா?
மிக்க நன்றிங்க சார். தீவிர மனநோயால், மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னிலை மறந்து, தன்னை பார்த்து கொள்ள இயலாமல், தனக்குத்தானே பேசிக்கொண்டு சாலைகளில் உலாவக்கூடிய சூழல் நாம் பார்த்திருக்கிறோம். அத்தையவர்களை நம்மளது தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக நம்மளுடைய மாவட்ட மனநல மையத்தில் அனுமதித்து அவர்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சை, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், உடல் ரீதியான சிகிச்சை மற்றும் மனநல அவசர சிகிச்சைகளை வழங்கி அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் நமக்கெல்லாம் என்னென்ன அடிப்படையாக தேவையோ அனைத்தையும் வழங்கி மனநோயிலிருந்தும் உடல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்தும் சிறுக சிறுக மீட்டெடுத்து அவர்கள் மனநோயிலிருந்து இம்ப்ரூவ் ஆகி வரும்பொழுது, மீண்டு வரும்பொழுது அவர்கள் வழங்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில், தகவல்களின் அடிப்படையில் அவர்களுடைய குடும்பத்தினரை கண்டுபிடித்து அவர்களோடு மீண்டும் குடும்பத்தோடு இணைத்து வைக்கும் சேவையும் எவ்வித கட்டணமும் இன்றி இலவசமாக மாவட்ட மனநல திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தொழிற்பயிற்சி, ஆக்குபேஷனல் தெரப்பி இவையெல்லாம் வழங்கி அவர்கள் ஒரு தன்னம்பிக்கைமிக்க மனிதர்களாக திரும்பவும் குடும்பத்தோடு இணைந்து குடும்பத்தினருக்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய அளவிலே அவர்களை மீட்டெடுத்து குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிற சேவையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதனை செய்வதற்கு மனநல பராமரிப்பு சட்டம் 2017 செக்ஷன் 100 பொதுமக்களோ அல்லது வேறு யாரேனுமோ காவல்துறையினரோ அவர்களை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று உடனடி சிகிச்சை, ஃபர்ஸ்ட் எய்டு வழங்குவார்கள். அதன் பின்பு மாவட்ட மனநல மையத்திற்கோ மருத்துவக் கல்லூரியிலோ அனுமதித்து அவர்களுக்கு அதற்கடுத்த தொடர் சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, ஊராட்சி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அலுவலர்களின் உறுப்பினர்களை கொண்டு தாலுகா அளவில் ரெஸ்கியூ அண்ட் ரீயூனியன் டீம் என்று ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் உதவியோடு சாலையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் திரும்ப அவங்க குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறதுக்கும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்குங்க சார்.
மிகச் சிறப்பாக சொன்னீங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த மனநிலை பாதிப்போட தீவிரத்தன்மை அதிகமாகும் போது தங்களை தாங்களே அவங்க வருத்திக்கிறதுக்கோ அல்லது அருகாமையில் உள்ளவர்களுக்கோ தங்களை சார்ந்தவர்களுக்கோ இடையூறுகள் பண்ணுறதுக்கான சூழ்நிலை காரியங்களில் ஈடுபடுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த வீட்டில் இருக்கும் நபர்கள் அல்லது பக்கத்து வீட்டில் வசிக்கிறவங்க அல்லது அந்த தெருவில் இருக்கக்கூடியவங்க என்ன விதமான தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கிறலாம்?
இந்த விஷயத்தில் தீவிர மனநோயின் தீவிரத்தால் தனக்கோ மற்றவர்களுக்கோ ஏதேனும் சிக்கல் ஏற்படலாம் என்று கருதும் சூழலில் குடும்பத்தினர்களோ அவருடைய நண்பர்களோ இதனை புரிந்து கொண்டு அவருக்கு உடனடியாக மனநோய்க்கான சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்கு மேலதிக தகவல் தேவை என்றால் தயங்காமல் 104 என்ற தொலைபேசி எண்ணின் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்கள் விவரங்களை கேட்டு தேவைப்பட்டால் அதற்கான ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில், இப்போ புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டோன்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்படும் சார். அந்த சிகிச்சையிலிருந்து மீண்டு வரும்பொழுது அவர்களுடைய நோயின் தாக்கம் குறைந்து நல்லபடியாக மீண்டு வருவார்கள். அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அவர்களால் எந்த சிக்கலும் வராத வகையில் நாம் மீட்டெடுக்கலாம் சார்.
மிக சிறப்பாக சொன்னீங்க.
இப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க சார். இப்போ ஒரு தீவிர மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஒரு காப்பகத்திலோ அல்லது ஒரு இடத்திலோ இருக்கிறார், அவருக்கு தீங்கு விளைவிக்கப்படுகிறது, ஏதோ ஒரு வகையில் அவர் இல்ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சட்டம் என்ன சொல்கிறது, ஒரு காவல்துறை அதிகாரியின் பணி என்ன என்பதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க சார்.
டாக்டர், மிகச் சிறப்பான மற்றும் மிக பொருத்தமான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இதில் இரண்டு சூழ்நிலைகளை நம்ம இங்கே பார்க்கலாம். ஒன்று, மனநிலைக்கு பாதிப்பிற்கு உள்ளான நபரை அந்த குடும்பத்தில் உள்ளவங்களோ தெருவில் உள்ளவங்களோ சமுதாயத்தில் உள்ள யாருமோ அடித்து தாக்குறது, காயப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, செயின் போட்டு கட்டி வைக்கிறது, கயிறை போட்டு கட்டி வைக்கிறது, வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி அவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் துன்புறுத்தல்கள், இது ஒரு விதம். மற்றொன்று, மனநிலை பாதிப்பின் தீவிரத்தன்மை அதிகமாகும் போது மனநிலை பாதிப்புக்கு உள்ளான நபரை தன் குடும்பத்தில் உள்ள நபர்களிடமோ வெளியில் உள்ள நபர்களிடமோ சமுதாயத்தில் உள்ள யாருக்குமோ தீங்கு செய்யும் காரியங்களில் ஈடுபட்டால், இந்த ரெண்டு விதமான சூழ்நிலைகள் வரும்போதும் இது குறித்த தகவலை யார் வேண்டுமானாலும் அருகில் உள்ள காவல்துறைக்கு தெரிவிக்கலாம், அல்லது அவசர போலீஸ் எண் 100 தகவல் தெரிவிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க 104, உங்கள் நம்பருக்கும் தகவல் தெரிவிக்கலாம். இந்த அவசர அழைப்புகளுக்கு தொடர்பு கொண்டு அல்லது காவல்துறையில் நேரில் போய் கூட தகவல் சொல்லலாம். அவ்வாறு பெறப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகார வரம்பிற்கு உட்பட்ட காவல் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி, அதாவது சார்பாய்வாளர் அல்லது காவல் ஆய்வாளர் போன்ற நிலையில் உள்ள அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று இந்த மனநிலை பாதிப்புக்கு உள்ளான நபரை பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டும். அவரது மனநிலை பாதிப்பு குறித்த விவரங்களை ஒரு அறிக்கையாக அல்லது தாங்கள் பெற்ற புகாரினை சம்பந்தப்பட்ட அதிகார வரம்பு கொண்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பாக, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்பாக தெரிவித்து பாதிக்கப்பட்ட நபரை ஆஜர்படுத்த வேண்டும். சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் அவர்கள் மனநிலை பாதிப்புக்கு உள்ளான நபரை விசாரித்து அவரது உடல்நிலை, மனநிலை போன்றவற்றை முதல்நிலையாக அறிந்து கொண்டு அந்த நபரை அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனையில் இயங்கி வரும் மனநல பிரிவிற்கு அனுப்பி வைப்பார். ஒரு காலவரம்பினை, 1 அல்லது 10 என்று காலவரம்பினை நிர்ணயிப்பார். அந்த நீதிமன்றம் நிர்ணயிக்கும் காலவரம்பிற்குள் மனநல காப்பகங்கள், மனநல மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் மனநிலை பாதிப்பிற்கு உள்ளான நபர்களை தங்க வைத்து, உள்நோயாளியாக தங்க வைத்து அவர்களின் பிஹேவியரல் பேட்டர்ன், அதாவது நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்தும், நீங்கள் முன்பே குறிப்பிட்டதைப் போல மனநலத்தை பேணுவதற்கான கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய ஆலோசனைகளை வழங்கியும் உற்றுநோக்கல் காலகட்டத்தில் சிகிச்சை மேற்கொள்வார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாகவே அந்த நபருக்கு மனநோய் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அது குணப்படுத்தப்பட்டுவிட்டது என்றோ அல்லது மேற்கொண்டு உயர்தர சிகிச்சை தேவைப்படுகிறது என்றோ மருத்துவ நிபுணர்கள் அறிக்கை அளித்து அதனை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மனநல காப்பகத்திற்கு அனுப்பி, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அமைப்பிற்கு அனுப்பி உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கான தகுந்த ரிசப்ஷன் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய உத்தரவினை பிறப்பிப்பார்கள். இவ்விதமாக மனநல சிகிச்சை அளிப்பதற்கு நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் உத்தரவுகள் மிக சிறப்பான பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
இத்தகைய சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்டு மனநல பிணியாளர்களுக்கான சட்ட உதவிகள், சட்ட பாதுகாப்பு, சட்டத்தின் வழி கிடைக்கக்கூடிய உரிமைகள் பற்றி மற்றும் மனநலம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே இன்று சிறப்பாக கலந்துரையாடி தங்களது கருத்துக்களை பதிவு செய்த மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களுக்கு, மாவட்ட சட்டப்பணிகள் குழுவின் செயலாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக மாவட்ட மனநல திட்டத்தின் கீழ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள், வட்டார மருத்துவமனைகள் மற்றும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மனநல மருத்துவ சிகிச்சை எவ்வித கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. அனைத்து வகையான சிகிச்சைகளும் அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படுகிறது என்பதனை அனைவருக்கும் பகிர்ந்து தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், கூடுதலாக நட்புடன் உங்களோடு மனநல சேவை என்ற தொலைபேசி வழியான மனநல ஆலோசனைகளை தயங்காமல் பயன்படுத்த வேண்டும். அந்த எண்ணான 1-4-4-1-6 24 மணி நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் தாங்கள் இருந்த இடத்திலிருந்தே தொடர்பு கொண்டு மனநல ஆலோசனைகளையும் பெறலாம், மருத்துவ சேவைகள் பற்றிய விவரங்களையும் பெறலாம் என்பதை தெரிவித்து நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.
நேயர்களே, என்னுடன் சேர்ந்து மிகச் சிறப்பாக கலந்துரையாடி, அதாவது மனநலம் என்பது மனித குலத்தின் அடிப்படை உரிமை என்ற வாசகத்துடன், மருத்துவம் சார்ந்த அடைமொழியுடன் துவங்கிய இவ்வளவு நேர கலந்துரையாடலை மிகச் சிறப்பான தகவல்களுடன் உங்களுக்கு பகிர்ந்து வழிகாட்டுதல் வழங்கிய புதுக்கோட்டை மாவட்ட மனநல மையத்தினுடைய தலைமை மனநல மருத்துவர் டாக்டர் திரு ரே கார்த்திக் தெய்வநாயகம் அவர்களுக்கு உங்கள் சார்பிலும், புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பிலும் மிகச் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் வழிகாட்டுதலின் படியும், மாண்புமிகு புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் தலைவரும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய திரு கே பூரண ஜெயா ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த புதுகை பண்பலை நிறுவனத்தாருக்கும், புதுகை பண்பலை நிறுவனத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் நாங்கள் தொகுத்து வழங்கிய இந்த மருத்துவ மற்றும் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு செய்திகளை பொறுமையுடன் கேட்டு பயனடைந்த நேயர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் மிகச் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை மாவட்ட மனநல மையம் தலைமை மனநல மருத்துவர் திரு டாக்டர் ரே கார்த்திக் தெய்வநாயகம் அவர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதி திரு இ ராஜேந்திர கண்ணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.